கபிலர். இயற்கையின் கவிஞன் என்று அறிவுலகம் கொண்டாடும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இங்கிலாந்தில் உலவித் திரிந்த ஏரி மாவட்டம் முழுவதும் ஓர் ஒற்றை மேகமாய் நான் அலைந்து திரிந்த ஒரு புலர்காலையில் அந்நிலப்பரப்பு இச்சைக்குரிய ஒரு பச்சைக்கோள் என்ற அழகியல் எழுச்சி மட்டுமே எனக்குள் மூண்டது. இது கவிஞர்களின் தொட்டில் என்றும் உதடு முணுமுணுத்து கொண்டது. ஆனால் தமிழ்நாட்டின் குறிஞ்சி பெருங்கவிஞர் கபிலர் பெருமான் உலவிய நிலவியல் எல்லைகளின் செறிவும் விரிவும் வாழ்வும் வனப்பும் இயற்கையும் இருப்பும் உவப்பும் உயிர்ப்பும் எண்ணி பார்த்தால் அந்நிலப்பரப்பு கவிஞர்களின் தொட்டிலன்று கருப்பை என்றே கருதத் தோன்றுகிறது. இயற்கையை இழுத்து வந்து வாழ்வோடு இணைத்த படைப்பாளர் பலர். ஆனால் வாழ்வென்ற அரும்பொருளை இயற்கை என்ற பெரும்பொருளோடு ஐக்கியப்படுத்திய அரும்பெரும் கவியென்றே குறிஞ்சிப்புலவர் கபிலரை கொண்டாடலாம். மனிதன் என்ற ஓர் உயிர்ப்பொருள் தோன்றும் வரைக்கும் இந்த பூமிக்கு பெயரில்லை. பூமியில் தோன்றிய எதற்கும் சொல்லில்லை. கதிரும் நிலவும் விண்மீன்களும் பல கோடி ஆண்டுகள் கண்கள் இல்லாத வெளிகளில் காய்ந்து கழிந்தன. தாவர சங்கமங்களும் பல்லுயிர் பெருக்கங்களும் அலைகடலும் மலைவெளியும் தீச்சுடரும் காற்றலையும் விண்வெளியும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பூச்சி இனங்களுக்கும் மட்டுமே பொருளாய்க் கிடந்தன. அவ்வுயிர்களெல்லாம் இயற்கையை உண்டாடித் தீர்த்தனவேயன்றி கொண்டாடித் தீர்க்கவில்லை. மனிதன் பிறந்த பிறகுதான் இந்த பூமி ஓர் உணவுச் சந்தை என்ற கருத்து நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு தாவியது. கவிஞன் பிறந்த பிறகுதான் இந்த பூமியின் மீது ஒரு கலை நிழல் விழுந்தது. அவ்வண்ணம் இயற்கை சார்ந்த கலைக்கவிகளின் வரிசையில் மொழி உலகங்கள் தத்தமக்கென்று ஒரு கவிஞனை முன்னிறுத்தும் போது தமிழின் மொழி உலகம் தங்கள் பங்காளன் என்று கபிலர் பெருமானை காட்டலாம். மனிதராகிய உயர்திணைக்கும் மனிதர் அல்லாத அகிரணைகளுக்கும் இயற்கை இட்டுக் கொடுத்த உயிர் ஒப்பந்தத்தின் மூலப்படியை முற்றிலும் உணர்ந்து கொண்ட முதற்றமிழ்கவி இவரே என்று முன்மொழிவதில் எனக்கொரு தயக்கமில்லை. கபிலரின் பாடுபொருளுக்கிடையே ஊடுபொருளாக பயின்று வரும் புலி, யானை, கரடி, ஆமான், பன்றி, குதிரை, நாய் போன்ற விலங்கினங்களும் கடுவன், மந்தி, முசுக்கலை, கருங்குரங்கு போன்ற குரங்கினங்களும் வருடை, மறையா, கடமா, முழவுமா போன்ற மானினங்களும் அன்றில், இருதலை, எருவை, கடற்காக்கை, கிளி, குருகு, கூகை, மயில், வானம்பாடி போன்ற பறவையினங்களும் அசோகு, இற்றி, உன்னம், எருக்கு, ஐவனம், கோங்கு, சந்தனம், சுரபுன்னை, சேம்பு, ஞாழல், விதிர், வேங்கை போன்ற மரவகைகளும் தெருள், தோன்றி, நரை, நெய்தல், நொச்சி, பித்திகம், மிளகு, முல்லை, வயலை, அவரை, உளிஞ்சை போன்ற கொடி வகைகளும் ஒன்சங்காந்தள், ஆம்பல் அனிச்சம், தன்கயக் குவளை, குறிஞ்சி வெட்சி, செங்கொடு வேரி, தேமா மணிச்சிகை, உரிது நாறு அவிழ்தொத்து, உந்தூள் கூவிளம், எரிபுரை எருளம், சுள்ளி கூவிரம், வடவனம், வாகை, வான்பூங், குடசம், எருவை, செருவிளை, மணிப்பூங்கருவிளை, பயினி, வாணி, பல்லினர், குறவம், பசும்பிடி, வகுளம், பள்ளினர், காயா, விரிமர், ஆவிரை, வேரல், சூரல், குறிப்பூழை, குறுநருங்கண்ணி, குறுகிலை, மருதம், விரிபூங்கோங்கம், போங்கம், திலகம், தேங்கமழ் பாதிரி, செருந்தி, அதிரல், பெருந்தன், சண்பகம், கரந்தை, குளவி, கடிகமழு, கலிவா, தில்லை, பாலை, கல்லிவர், முல்லை, குல்லை, பிடவம், சிறுமாரோடம், வாழை, வள்ளி, நீளறு, நெய்தல், தாழை, தளவம், முள்தாள், தாமரை, ஞாழல், மவ்வல், நருந்தன், கொகுடி, சேடல், செம்மல், சிறுசங்குரலி, கோடல், கைதை, கொங்குமுதர், நறுவழை, காஞ்சி, மணிக்குலை, கல்கமல், நெய்தல், பாங்கர், மராம், பல்பூந்தணக்கம், ஈங்கை, இலவம், தூங்கினர், கொன்றை, அடும்பு, அமராத்தி, நெடுங்குடி, அவரை, பகன்றை, பலாசம், பல்பூம் பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்து வாரம், தும்பை, துழாய், சுடற்பூன் தோன்றி, நந்தி, நரவம், நரும்புண்ணாகம், பாரம், பீரம், பைங்குறுக்கத்தி, ஆரன், காழ்வை, கடியிரும் புன்னை, நரந்தம், நாகம், நள்ளிருள் நாரி, மாயிரும் குருந்தும், வேங்கையும் ஆகிய பூவினங்களும் பாட்டுப் பொருளாய் பயின்று வந்து வாழ்வின் வழிபாட்டுப் பொருள்களாகின்றன. செயற்கையில் கடவுளைக் கண்ட இனங்களுக்கிடையே இயற்கையில் கடவுளைக் கண்ட இனம் தமிழினம். இந்த அசையாத கொள்கையில் நிலை கொண்டுதான் பனை ஓலையில் எழுத்தாணியை அசைய விடுகிறார் கபிலர். புலியோடு சண்டையிட்டு வென்று மலைவெளியில் தூங்கும் யானை தன் கனவிலும் அக்காட்சி கண்டு வெகுண்டு கண்விழித்து பூத்திருக்கும் வேங்கை மரத்தை புலியெனக் கருதி அதனோடு மோதி பின்னர் மெய்தெளிந்து நாணமுற்று நிற்கும் மலைநாடனே என்று விழித்து விரிகிறது ஒரு பாட்டு. ஒடுவரிதாக்கி வென்ற வருத்தமொடு நெடுவரை மருங்கில் துஞ்சும் யானை நனவித்தான் செய்தது மனத்ததாகலின் கனவிற்கண்டு கதுமென விரி புதுவதாக மலர்ந்த வேங்கையை அதுவென உணர்ந்ததன் அணிநல முறுக்கி பேண முன்பின் தன் சினந்தணிந்து அம்மரம் காணும் பொழுதில் நோக்கல் செல்லாது தாணி இறைஞ்சும் நன்மலை நன்னாட என்பது குறிஞ்சிக்கலியின் ஐந்தாம் பாட்டு. இயற்கை, விலங்கு, மனிதன், மனம் என்ற நான்கு தத்துவங்களுக்கிடையே ஊடுசரடாக ஓடும் ஒரு தொடர்பு கண்ணியை கபிலரைப் போல் கண்டறிந்த கவி முன்னெவருமில்லை என்றே முன்மொழியலாம். கபிலர் என்ற பெயரும் பிறப்பும் குறித்து சற்றே சாற்றுவோம். கபிலம் எனில் செந்நிறம். கபிலர் என்ற சொல்லுக்கு செந்நிறத்தார் என்று பொருள். இது சிவபெருமானுக்கு ஆகி வரும் பெயர் என்று அறியப்பெறுகிறது. கபிலர் பெயரில் கபிலருக்கு முன்னே விளங்கியோர் மூன்று கபிலர்கள். முனிவர் கபிலர், சாங்கிய நூலாசிரியர் கபிலர், தொல்கபிலர் என்ற வரிசையில் சங்கப்புலவர் கபிலர் நான்காம் நிலையில் அறியப்பெறுகிறார். கபிலர் குறித்து வழங்கப்பெறும் கதைகளுக்கு ஆதாரமில்லை. அறிவின் எல்லைக்குள்ளும் அவை இல்லை. பகவன் என்ற அந்தணருக்கும் ஆதி என்ற புலைச்சிக்கும் ஏழு ஊர்களில் ஏழு பிள்ளைகள் பிறந்தன என்கிறார்கள். உறையூரில் ஔவை, தொண்டை நாட்டில் உப்பை, கருவூரில் அதியமான், புகார் நகரில் உருவை, திருவாரூரில் கபிலர், வேளின் மலையில் வள்ளி, மயிலாப்பூரில் திருவள்ளுவர் என்று உடன்பிறந்தவராகிய இந்த எழுவரும் பிறந்த உடனே செய்யுள் செப்பினர் என்று செப்பப்படுகிறது. கதை கலந்த இந்த செய்தி நம்பும்படி இல்லை. இது அறிவுலகத்தை ஒரு குடைக்கீழ் கொண்டு வரும் ஆசை பற்றி அறையலுற்றது எனலாம். ஆனால் கபிலர் பெருமான் மட்டும் அந்தணரே என்பதற்கு அகச்சான்றும் புறச்சான்றுகளும் காண கிடைக்கின்றன. புலனெழுக்கற்ற அந்தணாளன் என்று 126 புறப்பாட்டில் மாரோக்கத்து நப்பசலையார் பாடிய புறச்சான்றும், யானே பரிசீலன் மண்ணும் அந்தணன் என்றும், அந்தணன் புலவன் கொண்டு வந்தனனே என்றும் கபிலரே பாடியிருக்கும் அகச்சான்றுகளும் அவர் அந்தணரே என்று அறிவிக்கின்றன. அறிஞர் ஊவே சாமிநாத ஐயரும் நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டாரும் தனித்தனியே கூட்டிச் சொன்ன கணக்கின்படி சங்க இலக்கியத்தில் கபிலர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 278, நற்றிணை 20, குறுந்தொகை 29, 500, 100, பதிற்றுப்பத்து 10, கலித்தொகை 29, அகநானூறு 16, புறநானூறு 30, குறிஞ்சிப்பாட்டு 1, இன்னாநாற்பது 41, திருவள்ளுவ மாலை 1, நெட்டிலை என்னும் செய்யுள் 1. இன்னாநாற்பதை கழித்து மாறுபட்ட எண்ணிக்கை சொல்வாரும் உளர். இவற்றுள் 261 அடிகளையும் 1440 சொற்களையும் கொண்ட குறிஞ்சிப்பாட்டுதான் பெரும்பாட்டு. பத்துப்பாட்டில் ஒன்றாக பங்கு பெறும் குறிஞ்சிப்பாட்டு அகவல் ஓசை கொண்டது. துள்ளல், தூங்கல், செப்பல் என்று பிற பாவோசைகளோடு மாறுபட்டது அகவலோசை. ஒருவன் தான் கருதிய பொருளை வரையாது கூற இடையீடின்றி தொடர்ச்சியாய் நிகழும் இயற்கை ஓசை என்பது அகவலோசை குறித்து யாப்பரி புலவர் முப்புற மொழிந்தது. முதல் உரி கருவென முப்பொருள் பயின்று வருவது குறிஞ்சிப்பாட்டு. இது ஓர் அகத்திணை இலக்கியம். களவென்றும் கற்பென்றும் இருவகைப்பட்ட அக ஒழுக்கத்தில் களவின்றி கற்பு நிகழாதாகையின் களவே சிறப்புடைத்தென்று கருதுவார் நூலோர். களவென்பது உருவாலும் திருவாலும் ஒத்திருக்கும் தலைவனும் தலைவியும் கொடுப்பாரும் அடுப்பாருமின்றி தாமே எதிர்பட்டு இன்பம் துய்த்தலாகும். அவ்வின்பம் நான்கு வகைப்படும். ஒரு சோலையில் எதிர்பட்டு கூடுதல் இயற்கை, அதே இடத்தில் மீண்டும் கூடுதல் இடந்தலைப்பாடு. பாங்கனார் கூடின் பாங்கற்கூட்டம், பாங்கியால் கூடப்பெறின் பாங்கியற்கூட்டம், தொடர்ந்து பாங்கியற்கூட்டம் இடையீடுபட்ட விடத்து தலைவி காதல் நோயால் கலுழ்ந்து மேனி இழைத்து இழைகள் நழுவி இன்னல் உற செவிலித்தாய் ஏதறியாது கவன்று குறிகேட்க அவர்கள் தெய்வத்தான் ஆயிற்றென்று கூற வழிபாடு செய்தும் நோய் நீங்காமை கண்டு வருந்தி உழல எம் களவு வாழ்க்கையை செவிலிக்கு அறிவி என தலைவி உணர்த்த செவிலித்தாய்க்கு தோழி அறத்தொடு நிற்றலே குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டுக்கு ஒத்த உரைநடையில் அந்த காட்சியை தோழி மொழியில் தொட்டு காட்டுவோம். தாயே, நீ ஏவிய வண்ணம் யானும் தலைவியும் திணைப்புனம் புக்கு புலி எஞ்சும் பரணடைந்து தட்டையும் கவனும் கொண்டு கிளி ஒப்பினோம். பின்னர் வெம்பகலின் வெம்மை தீர திணையாடுங்காட்டில் சுனையாடினோம். ஈரக்கூந்தல் உலர்த்தி மலர் கொய்து பாறையிற் குவித்தோம். தழையாடை உடுத்தோம், தலையிற் பூமுடித்தோம். அப்போது வில்லாளனும் வீரக்கழல் அணிந்தவனும் சென்னியில் கண்ணி சூடியவனுமாகிய தோன்றல் ஒருவன் தோன்றினன். தப்பிய யானை ஒன்று இவ்வழி கண்டீரோவென்று கடாவினன். ஆங்கு திணைப்புனம் தின்னும் களிறு கண்டு கல்லென்னும் ஓசையோடு வில்லெழுப்பி பகழி வலித்து அக்கழிற்றின் முகம் புண்ணுற முடுகி எய்ய அது புறங்காட்டில் போய் ஒழிந்தது. அதன் பின்னர் யாம் யாற்று நீராட ஆங்கே வந்துற்றவன் நின் நலம் நுகர்வேன் நீங்கேன் என்று நெற்றி துடைத்து நெருங்கி அணைத்து மார்போடு மார்பு செலுத்தி இது களவோடு முடியாது காண் கற்பு நெறி காண்போம் என்று பலபடக் கிளத்தி ஊர் வாசல் வரை உடன் வந்து உயிர் கொண்டு மீண்டு போயினன் என்று குறிஞ்சிப்பாட்டை விரிக்கிறார் கபிலர் பெருமான். பழந்தமிழர் வாழ்வில் நிகழ்ந்த இந்த கள ஒழுக்கத்தில் சாதி இல்லை, குலமும் குடியும் பார்த்ததில்லை, குழந்தை மனமில்லை, கட்டாய கலவி இல்லை, அன்பு தழை உண்டு ஆணவ கொலை இல்லை, கரைவோர மரத்திலிருந்து ஆற்றில் விழுந்த இலை ஆற்றின் போக்கில் ஏகுதல் போல ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்குமான களவியல் வாழ்வு இயற்கையின் அசைவுகள் வழியாகவே அரங்கேறுவதை சுடர்கொண்ட சொற்களால் பாட்டோலை வழியே நீட்டோலை வாசிக்கிறார் கபிலர் பெருமான். மலையில் கிடந்து மலை வெளியை தன் கால்களால் கடந்து மழையிலும் பனியிலும் நனைந்து காடு ஆடை மாற்றிக் கொள்வதையும் அருகிருந்து பார்த்து பறவைகளின் பாடல்களையும் விலங்குகளின் ஒலிகளையும் காலங்களின் நகர்வுகளையும் தளிர்களின் நிறமாற்றங்களையும் பூக்களில் தேனிருக்கும் அறைகளையும் அருவியின் கரையாடிய நுரைகளையும் மலைவிடு பொருள்களையும் முகில்விடு சுடர்களையும் பனியில் சுடும் சுனைகளையும் வெயிலில் குளிரும் நதிகளையும் தன் ஐம்புலன்களின் வழியே ஏற்றி இறக்கியவன் ஒருவனுக்கு மட்டுமே கபிலரைப் போல மொழி இப்படி வினைப்பட்டிருக்க முடியும். ரவி காணாததை கவி காண்பான் என்று தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு. கதிரவன் ஒளி தொடமுடியாத ஆழங்கள் கடல்களில் உண்டு. கதிரவன் ஒளி விழமுடியாத கண்டங்களும் உண்டு. ஆனால் ஒரு கவிஞனின் கண்ணுக்கு தப்ப முடிந்த காட்சிகள் இல்லை. மிளகின் தழை தின்னும் குரங்கு என்கிறார். புற்றுக்குள் கை செலுத்தி ஈசல் உண்ணும் கரடி என்கிறார். உயரத்து மூங்கில் நெல்லை எட்டி எட்டி முயன்று தின்று துதிக்கையை தன் கொம்பிலே தொங்கவிட்டு களைப்பாறும் களிறு என்கிறார். புணர்ந்த பசுவை தொடர்ந்து செல்லும் எருது போல தலைவி பின்னால் தலைவன் விரைந்தான் என்கிறார். பாறையில் மயிலின்ற முட்டையை உருட்டி விளையாடும் குரங்கின் குட்டியை காட்டுகிறார். மூங்கில் முளைபோலும் நாயின் பற்கள் என்கிறார். பெருந்துளி எரிந்து மழை சிந்தப்பட்ட மலர்போல் அழகிழந்த தலைவி என்கிறார். கபிலருக்கன்றி யாருக்கு வரும் இந்த நீழ்பார்வையும் ஆழ்பார்வையும்? பொய்யும் வழுவும் தோன்று முன்னர் ஐயர் கரணம் யாத்தற்கு முன்னர் களவு வெளிப்பட்ட தலைவன் எவனும் அறம் வழுவியது இல்லை, கற்பிணறி புகாமல் நழுவியதில்லை. இதற்கு கபிலர் காட்டும் உவமைகள் உலக இலக்கியங்களுக்கு நிகரானவை. தலைமகன் வாய்மையில் பொய் தோன்றினால் அது திங்களுள் தீத்தோன்றியது போல, குன்றகல் நன்னாடன் வாய்மையில் பொய் தோன்றின் திங்களுள் தீத்தோன்றியற்று. இது குறிஞ்சிக்கலி. அவன் அருள்நெறி மாறுமாயின் அது நிழற்குளத்து நீரில் நின்ற குவளை வெந்தெழியுமாறு போல, மலைநாடன் ஈரத்துள் இன்னவை தோன்றின் நிழற்கயத்துள் நீருள் குவளை வெந்தற்று. இது 41 குறிஞ்சிக்கலி. அவன் தொடர்பில் திரிவு தோன்றுமாயின் அது ஞாயிற்றில் இருள் தோன்றியது போல, தொடர்வுள் இணையவை தோன்றின் விசும்பின் சுடருள் இருள் தோன்றியற்று. இது 41 குறிஞ்சிக்கலி. இப்படி உவமைகளில் உச்சம் தொட்ட கபிலர் பெருமான் உள்ளுரை உவமங்களில் உச்சிவானத்தையே தொடுகிறார். உள்ளுரை உவமம் என்பது இலக்கியத்தின் தனிப்பெருங்கூறு. அது ஒரு செய்யுள் நாகரிகம். சொற்களால் நேரடியாக மொழிய முடியாதவற்றை கலைப்படுத்தி உணர்த்தும் கவிதை பண்பாடு. முயலுக்குள் ஒளிந்திருக்கும் மழை போல சொல்லுக்குள் ஒளிந்திருக்கும் உட்பொருளே உள்ளுரை உவமம். உள்வுறுத்து இதனோடு ஒத்துப்பொருள் முடிகன உள்ளுறுத்து இருவதை உள்ளுரை உவமம் என்பது தொல்காப்பியம். அது கருப்பொருளோடு இயைத்து பொருள் கூட்டத்தக்கது என்பது கருத்து. தலைவியை மணந்து கொள்ள கருதாமல் தள்ளிப்போகும் தலைவனை, அட மூடா, எம் தலைவியை வரைந்து கொண்டு போடா என்று வெடித்து வெளிப்படுத்த வியலாது. அது எதிர் விளைவுகளையும் ஏற்படுத்திவிடக் கூடும். அதனாற்றான் உள்ளுரை வைத்து நல்லுரை செய்கிறாள் தோழி. மூங்கில் மரத்தை நெல்லோடு வளைத்து உண்ணும் பெண் யானை பிறகு வாழைவனம் புகுந்து பழம் தின்று வருடை மான்கள் உலவுமிடங்களில் அதிகாலை துயில் கொள்ளும் மலைகளின் தலைவனே என்பது ஒரு பாட்டின் விழி. வாங்குகோல் நெல்லோடு வாங்கி வருவைகள் மூங்கில் மிசைந்த முழந்தாள் இரும்பிடி தூங்கிலை வாழை நளிபுக்கு ஞாங்கர் வருடை மடமறி ஊர்விடை துஞ்சும் இருள் நீங்கு சோலை இலங்கு நீர் வெறுப்ப என்ற குறிஞ்சிக்கலியின் 50 பாட்டில் கபிலர் உணர்ச்சி மிகுந்த உள்ளுரை ஓமம் தீட்டுகிறார். தலைவனே, மூங்கில் நெல்லை முயன்று கொள்ளும் யானையைப் போல நீ முள்ளிடை துயர்படத் தேவையில்லை. வாழை கனி உண்ணும் யானையைப் போல நீ மனைக்கண்ணிருந்து இன்பம் துய்க்கலாம். வேங்கையும் புலியும் துயிலும் இடத்திலன்றி மான்குட்டிகள் விளையாடும் இடத்தில் துயிலும் யானை போல் நீ ஊரார் அலர்தூற்றலின்றி இல்லறத்தில் இன்பம் நுகரலாம். ஆதலால் இன்னும் காலம் தாழ்த்தாதே, களவு கட, கற்பை அடை, எம் தலைவியை மணஞ்செய்து போ என்பது உள்ளார்ந்த உள்ளுரை. கருப்பொருள் கொண்டே உரிப்பொருள் உணர்த்தும் சங்கப்புலவர்களின் தங்கத் தலைவர் கபிலர் என்று விதந்தோதலாம். ஒரு நாட்டின் பரப்பில் 33 விழுக்காடு காடு என்பது உலக நாடுகளின் சுற்றுச்சூழற் கொள்கை. காடுகளும் மலைகளும் காக்கப்படாவிடில் ஒரு நாடு தன் தலைக்கு மேலிருக்கும் வானை இழந்துவிடும். மலை வளம் இழந்தால் மழை வளம் குன்றும், மழை வளம் இழந்தால் விளை வளம் குன்றும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மலைவிடு செல்வங்களை பட்டியலிட்ட கபிலர் உலகத்தின் முதல் சுற்றுச்சூழல் பெரும்புலவராகிறார். உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே, ஒன்றே சிறியிலை விதிரி நெல் விளையும்மே, 2 தீஞ்சுளை பலவின் பழம் மூழ்க்கும்மே, 3 கொழுங்கொடி வள்ளி கிழங்கு விழுக்குமே, 4 அணிநிற ஓரி பாய்தலின் மீதழிந்து திணிநெடுங்குன்றம் தேன் சொரியுமே, வான்கண் அற்றது அவன் மலையே, வானத்து மீன்கண் அற்றது அதன் சுனையே என்று நெல்லும் பழமும் கிழங்கும் தேனும் கொட்டி கொடுக்கும் இயற்கையின் தாய்மையை உவந்து பாடுகிறார். செழுங்கற்பனைகளும் பொருள் கருவுறு சொற்களும் தீரா உழைப்பும் மாறா இயற்கை அன்பும் மழை போல் தமிழ் பொழிந்த கருணையும் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகத்தை ஆவணமாக்கிய அழகும் மட்டுமல்ல கபிலர் என்ற மகாகவிக்கு தமிழர் கைகூப்பும் காரணம். பாரியோடு கொண்ட நட்பின் சான்றாண்மையும் சொற்றிரம்பாமையும் பாரியின் அரசு பரம்பின் சிகரத்தில் திகழ்ந்த போதும் பள்ளத்தாக்கில் அது உருட்டப்பட்ட போதும் செய்நன்றி மறவா செந்தன்மையுமே கபிலரை தமிழின் ஆதி பெருங்கவிஞன் என்று அடையாளங்காட்டுகின்றன. மலையமான் திருமுடிக்காரியும் வையாவி கோப்பெரும் வேகனும் இருங்கோ வேளும் விச்சிக்கோனும் செல்வக்கடுங்கோ ஆழியாதனும் கபிலர் அறிந்த மன்னர்களாயினும் வேள்பாரியோடு மட்டும்தான் கபிலரின் வாழ்வும் வீழ்வும் அறியப்படுகின்றன. வென்றெறி முரசின் வேந்தர் பாரியை கொன்ற பிறகு பரம்பை கொண்ட பிறகு பாரி மகளிரை கரையேற்ற ஊரூராய் அலைந்த புலவர் நீர்கட்டும் கண்களில் நிறைந்து நிற்கிறார். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் பாரியும் இருந்தான் பரம்பும் இருந்தது, இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் பாரியும் இல்லை பரம்பும் இல்லை. அதனால் அன்று வந்தது வெள்ளை நிலா, இன்று வந்தது வேறு நிலா என்று இன்ப துன்பத்தை நிரம்பியிருக்கிறார். பாரி மகளிரின் அவலம் சொல்ல வந்த புலவர் முகக்கண்களோடு நகக்கண்களும் அழுது வழியுமாறு எழுதி போகிறார். மலர்காடுகளில் பயிலாடுகின்ற குன்றுகளேறி குரங்குகள் தாவி உகழுகின்ற காலமற்ற காலத்தினும் மரங்கள் பழம்பழுத்து திகழுகின்ற மலை உச்சியில் ஏறி நின்று தம் தந்தையின் வலியறியாது படைகொண்டு பரம்பேறும் பகைவர்களின் குதிரைகளை எண்ணிக்கிடந்த பாரியின் பேதை மகளிர் இன்று முள்வேலியும் பஞ்சு பரந்த முற்றமும் சுரையும் பீர்க்கும் படர்ந்த வெளியில் ஈத்திலை உடைய குப்பை மேடேறி உமணர் செலுத்தும் உப்பு வண்டிகளை எண்ணிக்கிடப்பதோ நொந்தடிகிறேன் கெடுகவன் வாணாள் என்று நெஞ்சில் குருதி கட்டிக்கொண்ட துன்பத்தோடு பாடுகின்ற புலவர் பரம்பு மலையை தூக்கி நம் நெஞ்சிலேற்றி அழுத்துகின்றார். பாரி மகளிரை எந்த மன்னரும் ஏற்காத நிலையில் அவர்களை பார்ப்பனச்சேரியில் விடுத்து அவர் வடக்கிருந்து உயிர் நீத்ததாய் வரலாறு சார்ந்து பேசப்படுகிறது. இயற்கைதான் இன்பம் என்று எழுதி எழுதி கழித்த புலவன் துன்பம்தான் இயற்கை என்ற துயரத்தோடு வாழ்ந்து கழிகிறான். ஆனால் உலகச் சுற்றுச்சூழல் குறித்து நெற்றியில் எழுதி ஒட்டிக்கொள்ள வேண்டிய வரியை எழுதிவிட்டு போயிருக்கிறார். இயற்கைக்கு மனிதன் ஊறு செய்தால் இயற்கை மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும். அதனால் பூமி கழியும், வாழ்வு அழியும். ஏ மாந்தரினமே, இயற்கையோடு இயைந்திரு என்று புலவன் எச்சரிக்கை வரிகளை உச்சரிக்கிறான். சிறுகுடியீரே, சிறுகுடியீரே, வள்ளி கீழ்விழா, வரைமிசை தேர்ந்தொடா, கொல்லை குரல் வாங்கி ஈனா, மலைவாழ்னர் அல்ல புரிந்தொழுகலான் என்பது உலகச் சுற்றுச்சூழலுக்கு ஒரு தமிழ் புலவன் கொடுத்த பழங்குடையாகும். காலங்கள் மாறும், கடல்கள் இடம் மாறும், நிலவியல் மாறும், பருவங்கள் தடுமாறும். ஆனால் கபிலர் இருப்பார், தமிழ்நாட்டு மலைமரங்களில் கடைசி இலை துடிக்கும் வரை, விலங்குகளும் பறவைகளும் விரையும் வரை, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொப்புள் கொடி முடிச்சு தொடரும் வரை, கடைசி மனிதனின் திசுக்களில் ஆதி மனிதனின் மரபணுக்கள் அதிரும் வரை கபிலர் இருப்பார்.